லௌடேட்டர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ்.
தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம்.
இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
நேயர்களே, இன்றைய நம் ஒலிபரப்பில் இடம்பெற உள்ளன விதையாகும் கதைகள், நாடக மேடை மற்றும் செய்திகள். விதையாகும் கதைகள், அவமரியாதை எனும் பரிசு. ஒரு வயதான போர் வீரர். அவர் பல போர்க்களம் பார்த்தவர். போர்க்கலையிலிருந்து ஒதுங்கி கிராமத்தில் தங்கி இளைஞர்கள் பலருக்கு பயிற்சி தந்து கொண்டிருந்தார். வயதானாலும் எந்த எதிராளியையும் தோற்கடித்துவிடும் உடல் வலிவும் மனவளமும் அவருக்கு இருந்தது. ஒரு இளம் வீரன் அந்த கிராமத்திற்கு வந்தான். இந்த முதிர்ந்த போர் வீரரை வீழ்த்தி முதன்மை வீரன் என தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்ள துடித்தான். அவனுக்கு உடல் பலம் மட்டுமல்ல, எதிராளியின் பலவீனத்தை கண்டுபிடித்து அவனை வீழ்த்தும் அசாத்திய திறமையும் இருந்தது. தன் பேச்சால் எதிராளியை தூண்டிவிட்டு முதல் தாக்குதலுக்காக காத்திருப்பான். அதில் எதிராளியின் பலவீனம் மறைந்து பலமாக தாக்கி அடுத்த எடுப்பில் வீழ்த்துவதுதான் அவன் சண்டை யுக்தி. இப்படி அவனால் வீழ்த்தப்பட்ட வீரர்கள் பலர். கிராமத்தில் வயதான வீரரின் பயிற்சி கூடத்திற்கு வந்த வீரன் தன் திட்டத்தை சொன்னான். இதை கேட்ட முதிய வீரரின் மாணவர்கள் கடுமையாக எதிர்த்தனர். இவனுடன் போட்டியிடுவதை வயதான வீரரும் விரும்பவில்லை. ஆனால் வருபவனுக்கும் தன் மாணவர்களுக்கும் ஒரு பாடம் கற்றுத்தர விரும்பினார். இளம் வீரனின் சவாலை ஏற்பதாக அறிவித்தார். நகரின் நார்ச்சந்தியில் மோதல் களம். களத்திற்கு வந்ததும் இளம் வீரன் முதியவரின் கோபத்தை தூண்டிவிட மிக கேவலமான வார்த்தைகளால் திட்டினான். அவரது முகத்தில் காரி உமிழ்ந்தான். சிறு கற்களை வீசினான். மண்ணை வாரி இறைத்தான். அவரை அவமானப்படுத்தி கோபப்படுத்தி தன் தாக்குதலை துவங்கலாம் என்பது அவன் நோக்கம். ஆனால் வயதான வீரரோ அசைவற்று அமைதியாக நின்றிருந்தார். கடைசியில் களைத்துப் போய் தோற்றுவிட்ட மனதுடன் அந்த இளைஞன் களத்திலிருந்து வெளியேறினான். இளைஞர்கள் அனைவரும் தங்கள் குருவை சூழ்ந்து கொண்டனர். என்ன இது? எப்படி இந்த அவமானத்தை பொறுத்துக் கொண்டீர்கள்? நீங்கள் தோற்றிருந்தாலும் கூட பரவாயில்லை. பதிலுக்கு உங்கள் வாளை உருவி அவனுடன் மோதியிருக்கலாமே. இப்படி அமைதியாக இருந்து எங்களை அவமானப்படுத்திவிட்டீர்களே குருவே என்றனர். குரு அதே அமைதியுடன் அவர்களை ஏற இறங்க பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். யாராவது உங்களுக்கு பரிசு கொடுக்க விரும்புகின்றார்கள் என வைத்துக் கொள்வோம். அவர்களில் உங்கள் எதிரிகளும் இருக்கலாம். அந்த பரிசு மோசமானதாகவும் இருக்கலாம். அந்த பரிசை நீங்கள் பெற மறுத்துவிட்டால் அது யாருக்குச் சொந்தம்? கொடுத்தவனுக்குத்தானே. அதைத்தான் நானும் செய்தேன் என்றார்.
திருச்சி மறை மாவட்ட காவிரி கலை தொடர்பகம் வழங்கும் தர்மம் வெல்லும் நாடகம்.
இங்க யாருப்பா சாது?
சாது நீங்க யாரு இல்லீங்களே, சேதுங்கிறவர் தான் இருக்காரு.
சேதுதான். சேது இருக்கார?
எங்க வீட்டுக்காரர் தான் சேது. வீட்டுலதாங்க இருக்காரு. என்னங்க, உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க.
அப்படியா, இந்த வந்துட்டேனே. வாங்க வாங்க. நீங்க யாருங்க? நான் யாருன்னு அப்புறம் சொல்றேன். வேலைக்கு போகலையா?
இல்லைங்களே, இன்னைக்கு யாரும் கூப்பிடல.
நம்ம கொஞ்சம் தனியா பேசணும்.
என் பொஞ்சாதி இருக்காளேன்னு பாக்குறீங்களா? சும்மா சொல்லுங்க, அவளுக்கு தெரியாத ரகசியம் எதுவும் என்கிட்ட கிடையாது.
சரி, பரவாயில்ல, நல்ல சமாச்சாரம் தான் பேச போறோம். மரம் வெட்ட உனக்கு என்ன தர்றாங்க?
இவ்வளவுன்னு இல்லைங்க, நாள் கூலி தானே. ஒரு நாளைக்கு 100 ரூபா தருவாங்க.
100 ரூபா தானா? ஒரு மரத்துக்கு 1000 ரூபா தர்றேன். ஒவ்வொரு மரத்துக்கும் 1000 ரூபா. எத்தனை மரம் வெட்டினாலும் சரி.
இங்க பாருங்க, என்ன மரம் எங்க இருக்கு, உங்க சொந்த காடா இல்லைனா நீங்க யாருக்காவது ஏஜென்டா, முதல்ல அத சொல்லுங்க.
அதெல்லாம் உனக்கு எதுக்குயா? ஒரு மரத்துக்கு 1000 ரூபா வர்றியா?
இங்க பாருங்க, என்ன ஏதுன்னு விவரம் தெரியாம நான் வரமாட்டேங்க.
என்ன யானி, பணம் தரேன்னு சொல்றேன், பேசாம வருவியா?
இங்க பாருங்க, எங்கேன்னு விவரம் தெரியாம நான் வரமாட்டேன்னு சொல்றேன் இல்ல, என்னோட தொழில நான் ஒரு நேர்மைய கடைபிடிச்சிட்டு இருக்கேன். பட்டு போன மரங்களை மட்டுமே வெட்டுறதா?
பாருங்கம்மா, உங்க வீட்டுக்காரர் பொழைக்க தெரியாத ஆளா இருக்கிறாரு, நீங்க சொல்லுங்கம்மா.
எங்க வீட்டுக்காரர் எது செஞ்சாலும் அது சரியாதான் இருக்கும். நீங்க ஒரு மரம் வெட்டுறதுக்கு 1000 ரூபாய் தரேன்னு சொன்னீங்களே, அது நிச்சயமா தப்பு காரியமா தான் இருக்கும்.
அது பத்தி உங்களுக்கு என்னமா, நிறைய பணம் தரேன்னு சொல்றேன்ல.
இந்த பாருங்க ஐயா, பணத்துக்காக எதையும் செய்யறவர் எங்க வீட்டுக்காரர் இல்ல, முதல்ல அதை தெரிஞ்சுக்கங்க. அவர் 10வது வரைக்கும் படிச்சவரு, நல்லது கெட்டதெல்லாம் பார்த்துதான் எதையும் செய்வாரு. ஆமா.
என்ன 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 சொல்றீங்க, 10வது படிச்சவரா? அப்புறம் ஏமா இந்த மரம் வெட்டுற வேலை செய்யறாரு?
ஓஹோ, அது உங்களுக்கு கேவலமா இருக்க. தொழில் எதுவா இருந்தாலும் கேவலம் இல்லீங்க, சோம்பேறித்தனம் ஒண்ணுதான் கேவலம். இத நான் சொல்லல, மகாத்மா காந்தியே சொல்லிருக்காரு.
நீங்க கூட படிச்ச அம்மாவா?
ஆமா ஆமா, 10வது வரைக்கும் படிச்சிருக்கேன்.
இங்க பாருங்க, படிச்சவங்களா இருந்தாலும் படிக்காதவங்களா இருந்தாலும் எல்லாருக்கும் நாட்டு பற்று இருக்கணுங்க.
அப்ப நீ வரமாட்ட?
அவர் தான் வரமாட்டேன் வரமாட்டேன்னு 1000 தடவை சொல்றாருல, அப்புறம் ஏன் அவரை போய் தொந்தரவு பண்றீங்க? உங்களுக்கு என்ன வேற ஆளா கிடைக்காது?
நிறைய பேர் கிடைப்பாங்கம்மா, ஆனா உங்க வீட்டுக்காரர் மாதிரி கட்டிக்காரவங்க 4-5 பேர் கிடைச்சா போதும், என்னுடைய வேலையை முடிச்சிருவேன்.
இங்க பாருங்க, நேரத்தை எதுக்கு வீணாக்குறீங்க? நீங்க கோடி கோடியா கொட்டி கொடுத்தா கூட சட்ட விரோதமான காரியத்தை நான் செய்ய மாட்டேன், நீங்க போலாம்.
உனக்கு அதிர்ஷ்டம் இல்ல, நான் வரேன்.
சேது, சேது.
யாரு? ராமுவா? அடடே, என்னப்பா இது, அத்தி பூத்தாப்புல இருக்குது, எங்க இந்த பக்கம்?
என்ன சேது இப்படி செஞ்சுட்ட? வருமானம் ஒண்ணு இல்ல, கஷ்டப்படுறியே. சரி, இந்த வேலையை செஞ்சா ஏதாவது உனக்கு பைசா கிடைக்குன்னு நினைச்சு அனுப்பி வச்சேன், மூஞ்சது அடிச்ச மாதிரி பேசி திருப்பி அனுப்பிட்டியே.
ராமு, என்ன பத்தி உனக்கு நல்லாவே தெரியும், தப்பான காரியம் எதையும் நான் செய்யவே மாட்டேன், அதை விட பட்டினி கிடந்து செத்தாலும் சாவேன்.
பைத்தியகரத்தனமா பேசாத சேது, காத்தடிக்கும் போது தூத்துக்கிறது தான் புத்திசாலித்தனம்.
புயலடிக்கும் போது தூத்த நினைக்கிறது புத்திசாலித்தனம் அல்ல, வடிகட்டின மடத்தனம். போலீஸ்ல மாட்டினா மரத்தை வெட்ட சொன்னவன் மட்டும் இல்ல, வெட்டினவனையும் சேர்த்துதான் தள்ளிக்கிட்டு போயிடுவான். இது தேவையா?
புரியாம பேசாத சேது, காதும் காதும் வச்ச மாதிரி காரியம் நடக்குது. நடுராத்துல வந்து வேன்ல கூட்டிட்டு போறாங்க, ரம்பமெல்லாம் அவங்களே தயார வச்சிருக்காங்க. மரத்துக்கு 2 பேர், சத்தம் காட்டாம மரத்தை அறுக்கணும். 4 பேர் போனோம், 5 மரம் தான் அறுக்க முடிஞ்சிச்சு. ஆளுக்கு 5000 ரூபாய். இங்க பாரு.
அடடே, வாங்கண்ணே, எப்ப வந்தீங்க?
இப்பதான் தங்கச்சி. எப்படிமா இருக்கீங்க?
நல்லா இருக்கோண்ணே. என்னண்ணே, கையில பணம் ஏராளமா போறது போல இருக்கு.
அத சொல்லதான் தங்கச்சி வந்தேன், நீ யாவது உன் புருஷனுக்கு புத்திய சொல்லு.
ஏன், என்ன பண்ணாரு அவரு?
இத பாரு தங்கச்சி, ஒரே ராத்திரில 5000 ரூபாய் சம்பாதிச்சேன். உன் புருஷனை கூப்பிட்டா வரமாட்டேங்கிறான்.
ஓஹோ, அந்த ஆளு வந்து கூப்பிட்டானே, அதுவா? அவர் வரமாட்டாருன்னு.
தங்கச்சி, என்னமா நீ இப்படி சொல்ற?
என் பொஞ்சாதி பணத்தாச புடிச்ச வயல்ல ராம, கூழ குடிச்சாலும் நேர்மையா சம்பாரிச்சு குடிக்கணும்னு நினைக்கிறவ என்ன போல.
சேது, இந்த வரட்டு வேதாந்தம் எல்லாம் வாழ்க்கைக்கு ஒத்து வராது. ஒரே ராத்திரில 5000 ரூபாய் சம்பாதிச்சா சும்மாவா? புடிவாதம் பிடிக்காத, என்னோட இன்னைக்கு வா. இன்னும் அவருக்கு நிறைய ஆள் வேணுங்கிறாரு, சீக்கிரமா ஒரு லாரி நிறைய மரத்தை ஏத்திக்கிட்டு கிளம்பணும்னு துடிக்கிறாரு.
வேண்டானே, அவர் சம்மதிச்சாலும் நான் அவரை அனுப்ப மாட்டேன்.
என்னமா தங்கச்சி, நீயும் உன் புருஷனாட்டமே பேசுற, இப்படி ஒரு சந்தர்ப்பம் வரும்போது அதை தவற விடலாமா? இங்க பாரு, வேணும்னா சொல்லு, நான் அவர்கிட்ட பேசி உன் புருஷனுக்கு மட்டும் கொஞ்சம் அதிகமா போட்டு தர சொல்றேன்.
அண்ணே, அந்த பாவ பணம் எங்களுக்கு வேண்டவே வேண்டாம். ஏன, இந்த 5000-10000 வச்சுக்கிட்டு எத்தனை வருஷத்துக்கு செலவு பண்ணுவீங்க? இந்த பாருங்க, நீங்க கொஞ்சம் கொஞ்சமா மரத்தை வெட்டி காடுகளையே காலி பண்ணிடுறீங்க, அதனால மழை பெய்யவே மாட்டேங்குது. தண்ணி இல்லாததுனால விளைச்சல் இல்லாமயே போயிடுது. ஜனங்க எல்லாரும் பட்டினி கிடந்து சாகுறாங்க. விவசாயிங்க குடும்ப குடும்பமா தற்கொலை பண்ணிக்கிறாங்க. என்ன, அவங்க வயித்தறிச்சல் உங்களை சும்மா விடுமா? பாவத்துக்கு துணை போகாதீங்க. என்ன
மழை பெய்யலாம், கழுதிக்கும் கழுதியும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டா சரியா போச்சு. தங்கச்சி, மழை பெய்யலாம் சாமியதான் ஜனங்க வேண்டுவாங்க, மரம் வெட்டுறவன கேட்க மாட்டாங்க.
தப்பு கணக்கு போடுறீங்க. என்ன இப்பெல்லாம் மழை பெய்யலன்னா கடவுளை யாரும் குறை சொல்றது இல்ல. மரத்தை எல்லாம் வெட்டி மழை இல்லாம பண்ணிவிட்டாங்களே பாவிங்க, அவங்க குடும்பம் உருப்படுமா, பிள்ளைக்குட்டி நல்லா இருக்குமான்னு சாபம் தான் கொடுப்பாங்க, வேண்டான்ன.
நீ ஒண்ணுமா தங்கச்சி, சேதே அப்ப நீ வரமாட்ட. சரி நான் கிளம்புறேன்.
என்னப்பா ராமு, உன் ஃப்ரெண்ட் சேதுவை கூப்பிட்டியா?
அவன் வரமாட்டேங்கிறான் சார்.
பணம் ரொம்ப தருவாங்கன்னு சொன்னிய?
எல்லாம் சொல்லிட்டேன் சார். அவன் மசீர மாதிரி தெரியல, பெரிய நீதி நியாயம் எல்லாம் பேசுறான்.
இப்ப என்னையா பண்றது? நான் சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு போகலான்னு பாக்கிறேன், ஆளுங்க வேற கிடைக்கலையே. காட்டுல இருக்கிற ஆளுங்க பாத்துட்டாங்கன்னா டேஞ்சர் ஆயிடுமே.
இப்பவே நிலைமை மோசமா தான் சார் இருக்கு. அந்த சேது உங்களை போட்டு கொடுத்துருவான் சார்.
ஓஹோ, அப்படி கூட செய்வானா?
செய்வான் சார். அவன் பேசுனதை பார்த்தா எனக்கு அப்படிதான் தோணுது சார். இப்பவே நம்ம அந்த சேதுவை ஏதாவது செய்யணும் சார்.
பண்ணுவோம். இந்த செல்போன், போலீஸுக்கு போன் போடு. சந்தன மர காட்டுல மரம் வெட்டுற சத்தம் கேட்டுச்சு, இந்த பக்கம் மரம் வெட்டுற ஆளு சேது ஒருத்தன் தான் இருக்கான்னு சொல்லு
சார். போலீஸ் அங்க போய் பார்த்தா நாம வெட்டின மரம் எல்லாம் தெரிஞ்சு போருமே சார்.
போலீஸ் அங்க போவாதியா, சேது வீட்டுக்கு தான் போகும்.
என்ன சார் சொல்றீங்க?
மரம் பணம் கொடுக்காது, நீ போன் போடியா.
என்னங்க என்னங்க இது?
அழத சாந்தி, நான் என்னத்த சொல்ல சாந்தி?
எங்க யாரோ வேணும்னு உங்களை மாட்டி விட்டுருக்காங்க, பாவீங்க. அவங்க நல்லா இருப்பாங்களா?
சாந்தி அப்படி சொல்லாத. யாருக்கு என் மேல என்ன கோபமோ?
ஆமாங்க, அந்த ஆளுதான் வேற ஆளுங்களை வச்சு வெட்டிட்டாரு, அதுதான் உங்களுக்கு தெரியுமில்ல. நீங்க சொல்லிருக்கலாம்ல.
சொல்லிருந்த நம்ம ராமு மாட்டிக்குவான், அதனாலதான் சொல்லல.
ராமண்ண செஞ்சது தப்புதானே, மாட்டிக்கிட்டா நமக்கு என்ன?
தப்புதான். அவங்கவுங்க பாவ புண்ணியத்துக்கு நிச்சயம் ஆண்டவன் கணக்கு கேட்பான்.
தெரிஞ்ச உண்மையே போலீஸ் கிட்ட சொல்லிட வேண்டியது தானே?
அழாத சாந்தி, அழாத. தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும், தர்மம் மறுபடியும் வெல்லும்.
என்னப்பா தத்துவம் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க?
வாங்க வாடனையா.
சேது உண்மையான குற்றவாளிங்க, மாட்டிக்கிட்டாங்கப்பா.
அப்படியா வாடனையா? நீங்க நிஜமாவா சொல்றீங்க?
நிஜம்தான். இப்பதான் இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் வந்து சூப்பரண்ட் ஐயா கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு. சேது, நான் சொன்னதா யார்ட்டையும் சொல்லாத, சூப்பரண்ட் ஐயாவே உன்னை கூப்பிட்டு சொல்லுவாரு.
அப்ப அவரை விட்டுடுவாங்களா ஐயா?
நாளைக்கு கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போவாங்க. அங்க உண்மையான குற்றவாளிகளை கொண்டு வந்து ஆஜர்படுத்தினதும் ஓம் புருஷனை விட்டுடுவாங்க. சந்தோஷம் வருங்க, வரட்டா?
போயிட்டு வாங்கய்யா. ரொம்ப நன்றிங்க ஐயா.
உன்னை நான் அன்பு செய்கின்றேன், வாயால் சொல்வது வெகு சுலபம். உண்மையில் அன்பு செய்வதென்றால் சிலுவை மரணமும் பரிசாகலாம். உன்னை நான் அன்பு செய்கின்றேன், வாயால் சொல்வது வெகு சுலபம். உண்மையில் அன்பு செய்வதென்றால் சிலுவை மரணமும் பரிசாகலாம். துன்பம் சுமக்கும் மனிதனை கண்டால் பரிதாப உணர்வு மனதினில் தோன்றும். நமக்காக ஒருவன் துன்பம் சுமந்தால் மனமெல்லாம் சுமையாகி கண்ணீர் பெருகும். துன்பம் சுமந்தவன் நமக்காக இறந்தால் இறந்தவன் வாழ்வு நமதாகுமே. உன்னை
தர்மம் வெல்லும்
நாடகம் கேட்டீர்கள். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு.
செய்திகள். கொரோனா தொற்று கிருமியால் மிக அதிகமாக தாக்கப்பட்டுள்ள இத்தாலியின் பெர்கமோ பகுதியில் நலப்பணியாற்றும் அனைவரையும் இந்த திருப்பலியில் சிறப்பாக நினைத்து ஜெபிப்போம் என்று மார்ச் 20 வெள்ளி காலையில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சாந்தா மார்த்தா இல்ல சிற்றாலயத்தில் நிறைவேற்றிய திருப்பலியின் துவக்கத்தில் தெரிவித்தார். இந்த நெருக்கடி வேளையை நிர்வகிக்கும் அரசுத் தலைவர்கள் அடிக்கடி புரிந்து கொள்ளப்படாமையே எதிர்கொள்கின்றனர். ஆனால் அவர்களே இந்த சூழலிலிருந்து நாம் வெளியேறுவதற்கு நமக்கு உதவும் தூண்கள் மற்றும் இந்த நெருக்கடியிலிருந்து நம்மை பாதுகாப்பவர்கள். எனவே அரசுத் தலைவர்களுக்காகவும் ஜெபிப்போம் என்றும் திருத்தந்தை கூறினார். மேலும் இந்த திருப்பலியில் இறைவாக்கினர் ஒசேயா நூலிலிருந்து வாசிக்கப்பட்ட முதல் வாசகத்தை அடிப்படையாக வைத்து மறைவுரை வழங்கிய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள், உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வா என்ற சொற்கள் 75 ஆண்டுகளுக்கு முன் கார்லோ பூத்தி என்பவர் பாடிய பாடலை எப்போதும் நினைவுபடுத்துகிறது என்று கூறினார். கடவுள் உங்கள் தந்தை, அவர் நீதிபதி அல்ல. இறை தந்தையின் வீட்டிற்கு திரும்பி போங்கள் என்று மறையுரையில் கூறிய திருத்தந்தை, எல்லா பணத்தையும் எடுத்துக்கொண்டு தொலைதூரம் சென்று அவற்றை வீணாக்கிய மகனுக்காக காத்திருக்கும் தந்தை பற்றி கூறும் காணாமல் போன மகன் ஓமை பற்றியும் குறிப்பிட்டார். அவசரகால நேரங்களில் ஒப்புரவு அருள் அடையாளத்தை எவ்வாறு பெறுவது என்பது குறித்து மார்ச் 20 இவ்வெள்ளி காலையில் சாந்தா மார்த்தையில் சிற்றாலயத்தில் நிறைவேற்றிய திருப்பலியில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் விளக்கி கூறினார். இயேசுவின் உயிர்ப்பு பெருவிழாவுக்கு முன் உங்களில் பலர் ஒப்புரவு அருள் அடையாளத்தை பெற செல்வீர்கள். கொரோனா தொற்று கிருமி தாக்கத்தால் எல்லாரும் வீடுகளிலேயே இருக்க வேண்டிய நெருக்கடியான சூழல் ஏற்பட்டுள்ளது. நான் ஆண்டவரோடு சமாதானம் செய்து கொள்ள விரும்புகிறேன். அருள் பணியாளர் இல்லாமல் இதை நான் எப்படி செய்வது என்று நீங்கள் கூறுவது எனக்கு புரிகிறது என்று திருத்தந்தை கூறினார். அருள் பணியாளர் இல்லாமல் கடவுளின் மன்னிப்பை எவ்வாறு பெறுவது என்று மறைக்கல்வி கூறுவது போல் செயல்படுங்கள். ஒப்புரவு அருள் அடையாளத்தை பெறுவதற்கு ஓர் அருள் பணியாளரை கண்டுபிடிக்க முடியவில்லை என்றால் கடவுளோடு உரையாடுங்கள். அவர் உங்கள் தந்தை. ஆண்டவரே, நான் இதை அதை செய்தேன், என்னை மன்னித்தருளும் என்று அவரிடம் கூறுங்கள் என்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் விளக்கி கூறினார். சாந்தா மார்த்தா இல்ல சிற்றாலயத்தில் மார்ச் 20 இவ்வெள்ளி காலையில் நிறைவேற்றிய திருப்பலி மற்றும் மறைவுரையை மையப்படுத்தி இரு ட்விட்டர் செய்திகளையும் நவக்காலம் பற்றிய ஒரு ட்விட்டர் செய்தியையும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வெளியிட்டுள்ளார். ப்ரே டுகெதர் என்ற ஹேஷ்டாக்குடன் வெளியாகிய திருத்தந்தையின் முதல் ட்விட்டர் செய்தியில், மற்றவரின் வாழ்வை காப்பாற்றுவதற்காக தங்கள் வாழ்வை வழங்கும் மருத்துவர்கள், மருத்துவமனை பணியாளர்கள் மற்றும் தன்னார்வ தொண்டாற்றும் எல்லாருக்காகவும் நாம் ஒன்றிணைந்து ஜெபிப்போம். இவர்கள் அனைவரும் இந்த நெருக்கடியில் நம்மை காப்பாற்றும் தூண்கள் என்ற சொற்கள் பதிவாகியிருந்தன. திருத்தந்தை வெளியிட்ட 2வது ட்விட்டர் செய்தியில், நம் வாழ்வின் காயங்கள் மற்றும் நாம் ஆற்றிய மோசமான செயல்களிலிருந்து நம்மை கடவுளின் கனிவன்பு குணப்படுத்தும். கடவுளிடம் திரும்பி வருதல் என்பது இறைத்தந்தையின் அரவணைப்பிற்கு திரும்புவதாகும் என்ற வார்த்தைகள் இடம்பெற்றிருந்தன. உலகம் கொரோனா தொற்று கிருமி நெருக்கடியை எதிர்கொண்டு வரும் வேளை, இந்த கிருமியால் தாக்கப்பட்டுள்ளவர்கள் மற்றும் அவர்களுக்கு சிகிச்சை வழங்கும் நலப்பணியாளர்களுக்காக இத்தாலிய ஆயர்கள் அழைப்பு விடுத்த தேசிய அளவிலான ஜபத்திற்கு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களும் ஆதரவளித்து அவர்களோடு இணைந்து ஜபித்தார். மார்ச் 19 இவ்வியாழன் ரோம் நேரம் 9 மணிக்கு இத்தாலி நாடு முழுவதிலும் இடம்பெற்ற ஜபமாலை பக்தி முயற்சியை காணொலி செய்தி வழியாக துவக்கி வைத்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள், ஒவ்வொரு குடும்பமும், ஒவ்வொரு விசுவாசியும், ஒவ்வொரு துறவு குழுமமும் ஒளியின் மறை உண்மைகளை தியானிப்பதற்கு அழைப்பு விடுக்கிறேன் என்று கூறினார். ஜபமாலை தாழ்ச்சியுள்ளவர்கள் மற்றும் புனிதர்களின் ஜபமாகும். ஜபமாலையின் மறை உண்மைகளில் மரியாவோடு இணைந்து இயேசுவின் வாழ்வு, இறைத்தந்தையின் இரக்கமுள்ள முகம் ஆகியவற்றை தியானிப்போம் என்றும் திருத்தந்தை எடுத்துரைத்தார். கொரோனா தொற்றுக்கிருமி நெருக்கடி நிலை குறித்து லா ஸ்டாம்பா எனப்படும் இத்தாலிய தினத்தாளுக்கு பேட்டியளித்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள், நாம் அனைவரும் கடவுளின் பிள்ளைகள். இந்த நெருக்கடியிலிருந்து வெளிவர நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து செயல்பட வேண்டும் என்று கூறினார். இந்நாட்களில் கோவிட் 19 தொற்றுக்கிருமி தாக்கம் குறித்த தன் வேதனையை பகிர்ந்து கொண்ட திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள், நம் வீடுகளில் புகுந்துள்ள இருள் மறையும் என்றும், இந்த நெருக்கடியால் இதயத்தில் உருவாகியுள்ள காயங்கள் மறைந்து ஒன்றிணைந்த மனித சமுதாயம் மீண்டும் உருவாகும் என்றும் கூறினார். வாழ்வின் இருளான பக்கங்களும் நேரங்களும் உண்டு என்பதை நாம் பல நேரங்களில் மறந்துவிடுகிறோம். அத்தகைய நிலை யாருக்காவது நடக்கும் என்று நினைக்கின்றோம். ஆனால் தற்போதைய இருள் சூழ்ந்த காலம் யாரையும் ஒதுக்கவில்லை என்பதையும் திருத்தந்தை தன் பேட்டியில் குறிப்பிட்டார். கொரோனா தொற்றுக்கிருமி அவசரகால நிலையை முன்னிட்டு அத்தொற்றுக்கிருமி நோயாளிகள், மருத்துவ பணியாளர்கள், அவர்களின் குடும்பத்தினர், அவர்களுக்காக ஜெபிப்பவர்கள் ஆகிய எல்லாருக்கும் அப்போஸ்தலிக்க பாவமன்னிப்பு சலுகை அலுவலகம் பரிபூரண பலன்களை மார்ச் 20 இவ்வெள்ளி அன்று அறிவித்துள்ளது. அப்போஸ்தலிக்க பாவமன்னிப்பு சலுகை அலுவலகம் வெளியிட்ட இந்த அறிக்கையில் அதன் தலைவர் கர்தினால் மௌரோ பியாச்சென்சா, அதன் செயலர் அருள்பணி கிறிஸ்டாப் ஜோசப் ஆகிய இருவரும் கையெழுத்திட்டுள்ளனர். இப்போதைய சூழலின் கடுமையை முன்னிட்டு, குறிப்பாக இந்த தொற்றுக்கிருமி அதிகமாக பரவியுள்ள இடங்களில் வாழும் விசுவாசிகளுக்கு ஒப்புரவு அருள் அடையாளம் பெறுவதற்கு முன்னரே பாவமன்னிப்பு வழங்கப்படுகிறது என்று இந்த அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கை கூறுகின்றது. இத்துடன் நண்பர்களே, வத்திக்கான் வானொலியின் இன்றைய தமிழ் ஒலிபரப்பு நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.